மாவீர மகுடம். கரம்புலி மேஜர் ரட்நாதரன். வாகரையில் கரைந்த வரலாறு மேஜர் ரட்நாதரன். அழகின் ரகசியங்களெல்லாம் தனக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் கிழக்கின் கிராமங்களில் களவாஞ்சிக்குடி கோடைமேடு கிராமத்தின் அழகையும் வளத்தையும் வற்றா ஊற்றாய் வடித்தால் அது பொய்யாகாது. நீரை நிறைத்த அழகான குளமும் அதன் மீது தன் இதழ்களால் வர்ணங்களை அப்படி வைத்திருக்கும் பூக்களும் பறவைகளும் மீன்களும் பசுமையின் ரம்யத்தில் கரைந்து போய்விடும் மனசு. இத்தனை ரம்யங்கள் நிறைந்த கோடைமேடு கிராமத்தில் குமாரசாமி பூரணிப்பிள்ளை இணையருக்கு ஆனந்தன் என்ற குழந்தை பிறந்தான். ஆனந்தன் அர்ச்சுனனின் வீரத்தையும் அபிமனிவின் வேகத்தையும் கொண்டவனாகவே வந்து பிறந்தான். கிழக்கின் விடிவெடிகளில் ஒருவனாகி அவன் ஒரு நாள் விடி நட்சத்திரமாவான் என்ற உண்மையை காலம் எழுதி வைத்தது. அவன் கடவுளின் குழந்தையாகவே பிறந்தான். வளர்ந்தான், வாழ்ந்தான், வரலாறாகினான் என்பதையும் காலம் தன் பொன்னேட்டில் பொறித்துக் கொண்டது. கல்வியில் சிறந்த மாணவனான ஆனந்தன் விவசாயத்தை நம்பிய உழைப்பாளியான அவனது தந்தைக்கு கல்வி நேரம் தவிந்த நேரங்களிலெல்லாம் கை கொடுத்துக் கொண்டிருந்த தர்மன் அவன். புயலின் வீச்சையும் வேகத்தையும் அவன் பங்கு கொள்ளும் விளையாட்டுகளில் வெளிப்படுத்தும் சிறந்த விளையாட்டு வீரர். அமைதியான நீரோடையின் அசைவில் கேட்கும் மில்லிய சங்கீதம் போல எப்போதுமே அவன் பார்வையும் பேச்சும் தன் அடக்கமும் எல்லோரையும் மதிக்கும் பண்பையும் கொண்ட மகத்தானவன். அடக்குமுறையாளர்களின் அக்கிரமங்களை ஆதிக்க வரியர்களின் அநியாயங்களை எல்லாம் அவனது கிராமமும் காலத்துக்கு காலம் சந்தித்துக் கொண்ட வரலாறுகள் பலதை தன்னோடு சுமந்து கொண்டிருந்த துயரங்கள் ஆனந்தையும் தாக்காமல் கடந்து போகவில்லை. பயமும் பதற்றமும் பரியெடுப்புகளின் இரத்த வாடையும் ஆனந்தனின் ஞாபக பதிவில் பதியப்பட்ட அகராத வடுக்கள் அவனது குழந்தை நெஞ்சில் நீங்காத துயரத்தை நிரந்தரமாக்கியது. இரண்டாம் கட்ட இழப்போர் தொடங்கிய 90களில் நடப்போதில் அவனது பிறந்த ஊரையும் அவனது மாவட்டத்தையும் பிணக்காடாக்கிக் கொண்டிருந்தது இனவாத சிங்களம். 10,000-க்கும் மேற்பட்ட சிங்கள இராணுவ வீரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெட்டியும் குத்தியும் சுட்டும் தமிழ் உயிர்கள் பலியெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த கொடுமை நிறைந்த நாட்கள் அவை. 12/6/1990 அன்று களவாஞ்சிக்குடி விசேட அதிரடிப்படையினரை சுற்றி வளைத்து புலிகள் தாக்குதலை தொடுத்தார்கள். எதிரி கிராமங்களை நோக்கி உட்புகுந்து கொண்டிருந்தான். வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவுகள் சொத்துக்கள் உடைமைகள் யாவையும் விட்டுவிட்டு தாங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி அயல் கிராமங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள். ஊர்கள் அமைதியாகியது. கொலைஞர்கள் தங்கள் முகாம்களுக்கு போயிருப்பார்கள் என நம்பி மக்கள் முதல் நாள் பசியோடு ஊரை துறந்தவர்கள் மறுநாள் பசியோடு தங்கள் வீடுகளை அடைந்தார்கள். ஆனந்தனும் அவனது குடும்பமும் தங்கள் சொந்த வீட்டுக்கு வந்தார்கள். முதல் நாள் சமைத்து வைத்த உணவை ஆனந்தரும் அவனது குடும்பத்தினரும் சாப்பிடத் தொடங்க அங்கே பேரதிர்ச்சி அவர்களை தாக்கியது. ஊரை விட்டு போய்விட்டார்கள் என நம்பி ஊர் வந்தவர்களின் வளவுகளில் ஒளிந்திருந்த சிங்கள படைகள் துப்பாக்கி மலையில் அவர்களை சூழ்ந்தது. ஆனந்தனின் குடும்பத்தோடு அயலவர்களையும் சேர்த்து 17 பேரை களவாஞ்சிக்குடி முகாமுக்கு அழைத்துச் சென்றார்கள். தங்கள் பாதுகாப்புக்காக அவர்களை தங்கள் முகாமுக்கு அழைத்துச் சென்ற சிங்கள படை அந்த 17 பேரையும் வீடுகளுக்கு செல்லுமாறு பணித்தார்கள். உயிர் தப்பிய நிம்மதியில் அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வெடிச்சத்தங்கள் அவர்களின் நடையின் வேகத்தை தளர்த்தி போட்டது. செல்லும் வழியெங்கும் வெட்டியும் குத்தியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட பிணங்களை எண்ணிக்கொண்டே அவர்கள் வீடுகளை அடைந்தார்கள். அன்று 43 அப்பாவி தமிழ் உயிர்கள் சிங்கள கொலைகார படைகளால் கொன்றளிக்கப்பட்டது. ஆனந்தனின் அமைதியான முகத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள். அவன் கண்முன்னியே பிணங்களாக கிடந்த மனிதர்களின் நினைவுகள் அவனது அமைதியை கொன்றது. எரிவில் கண்ணகி வித்தியாலயத்தின் கல்வி பயின்ற கொண்டிருந்தவனின் பாதையை மாற்றி ஆதிக்க சிங்கள வரிகளின் பலியெடுப்புகள் அவனது கல்வியை தொடர முடியாமல் தடுத்தது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தோடு கல்வியை நிறுத்திவிட்டு விடுதலை வேண்டிய புனித பாதையில் ஆனந்தன் புலியாகினான். மென்மையான இயல்பும் மிருதுவான சிந்தனையும் கொண்ட ஆனந்தன் பயிற்சிக்கு சென்று பயிற்சி முடித்து ஆயுதமேந்திய போது திரும்பி நெருக்கத்தையும் இமயம் வெல்லும் ஒழுக்கத்தையும் இலட்சி உறுதியையும் பெற்றுக்கொண்டு வெளிவந்தான். ஒரு போராளியாக கடமாடும் புரிவீரனாக பரிணமித்த ஆனந்தன் என்ற அந்த பெயரை கொண்ட ரட்நாதரன் என்ற ஆற்றாளனை புலிகள் இயக்கம் பெற்றுக்கொண்டது. களமாடும் தருணத்தில் நெருப்பின் மையமாக போரிடும் ரட்நாதரனின் திறமையை மருத்துவ பிரிவு உள்வாங்கிக் கொண்டது. மருத்துவ போராளியாக துப்பாக்கியின் ஏகையில் மருத்துவ கருவியை தாங்கிக் கொண்டு களங்களில் நின்றார். அவனது முதல் மருத்துவ பணி பூநகரி கூட்டுப்படை தலைமையிலான விடுதலை புலிகளின் தாக்குதலின் போதே ஆரம்பமானது. முதல் கள மருத்துவ அனுபவத்திலிருந்தும் அவன் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்தும் தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ளும் தனது தேடலையும் முயற்சியையும் கைவிடாமல் கடமையை மறவாத செயல் வீரனானான். 1994 மீண்டும் மட்டக்களப்புக்கு சென்றான். களமாடும் போராளிகளுக்கு மருத்துவனாக மட்டுமன்றி தாயாக தந்தையாக அவர்களின் எண்ணங்களின் செயலாக மாறியிருந்தார். மட்டக்களப்பு கட்டமுறிவு முகாமிலான தாக்குதலில் ஜெயந்தன் படையணியின் முதன்மை மருத்துவ போராளியாக கடமையேற்ற அவன் செய்த மருத்துவ பணியானது காலத்தால் மறக்காத சாதனை. மருத்துவத்துறையை சார்ந்த தனது ஆற்றலை வளர்த்துக் கொள்ளும் முகமாக மருத்துவத்துறையில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கற்றுக்கொண்டார். கற்ற மருத்துவத்தை களத்தில் செயற்படுத்துகிற போது புதிய புதிய அனுபவங்களையும் தந்திரங்களையும் கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு போராளிக்கும் அவன் தாயாக தந்தையாக மருத்துவனாக மட்டுமன்றி அண்ணனாக தம்பியாக நல்லாசானாக அவன் எடுத்த அவதாரங்கள் பல. எத்தனை கடுமையான ஆபத்து நிறைந்த காயங்களோடு போராளிகள் வந்தாலும் அவர்களை அவனது வார்த்தைகளே உயிர் கொடுத்து அவர்களை இயங்க வைத்துவிடும். அப்படித்தான் அவன் எல்லோர் மனங்களையும் நிறைந்து வென்ற மருத்துவ போராளி. ரட்நாதரனின் ஆற்றில் அவதானிக்கப்பட்ட 94 சந்தரிக்க அரசுடனான பேச்சுவார்த்தை காலத்தில் மாவடி முன்மாறி கோட்ட மருத்துவ பொறுப்பாளராக நியமனம் பெற்று தனது பணியை தொடர்ந்தார். மருத்துவ போராளியாக போராளிகளுக்கெல்லாம் சிறந்த மருத்துவனாக செயற்பட்ட ரட்நாதரன் அல்சரால் பாதிக்கப்பட்டிருந்தும் ஒருபோதும் அந்த வரிகளை வெளிக்காட்டாமல் சாதனை ஒன்றுக்கான கனவோடு வாழ்ந்த சரித்திரம். அவனது மருத்துவ பொறுப்பாளர் லிப்டங்கனல் சாண்டவுடன் தனது கனவுகளை எல்லாம் சொல்லி சொல்லி இலட்சிய நெருப்பை இதயத்தில் மூட்டித் திரிந்த கரும்புலி. கரும்புலியாய் கனவு வளர்த்த புலி வீரன் 1998 ஆடி மாதம் அம்பாறையை சென்றடைந்தார். மிகுந்த சவால்கள் நிறைந்த அந்த நாட்களில் சிங்களவராலும் முஸ்லீம்களாலும் பாதிப்பையும் பயத்தையும் சந்தித்த காலம் அது. அத்தனை சிரமங்களையும் அம்பாறையின் நார்களோடும் கடலோடும் போராடி நீராடும் நிலத்தில் உழவும் மிகுதிகளின் அச்சுறுத்தலோடும் சோர்ந்து போகாமல் உணவு எடுத்துக் கொண்டு போய் சக போராளிகளுக்கு உணவளித்து உயிரளித்து களமாடும் போராளிகளோடு தனது மருத்துவ பணியை செய்ய சென்றிருந்தான் ரட்நாதரன். அம்பாறை காட்டில் வாழ்ந்த போராளிகளோடு தானும் வாழ்ந்து களமாடி திரும்பும் வீரர்களின் மருத்துவனாகினான். அம்பாறை மண் சந்தித்த அனைத்து அவலங்களையும் தானும் அனுபவித்து அவலம் தந்தவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுக்கும் நாளின் முடிவுக்காக விழித்திருந்து களமாடிய மருத்துவ புலி ரட்நாதரன் 1999 மாசி மாதம் சிவமூர்த்திமேட்டு பிரதேசத்தின் மருத்துவனாகி பணிபுரிந்த கடவுள். திறமைகள் சார்ந்த போராளிகளை வளர்த்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிவிடும் ஆசானாக பலரை உருவாக்கினான் என்றும் கருணையே நிறைந்த அவனது கவனிப்பில் விழுகிற அனைவரையும் ஆற்றல் மிக்கவர்களாக்கிய பெருமைகளெல்லாம் கொண்ட பெருவிச்சம் அவன். எல்லோரையும் எளிதில் கவர்ந்துவிடும் அவனது அன்பும் பேச்சும் ஒவ்வொரு போராளியின் மனதிலும் அவனை நிரந்தரமாக்கியது. அழகான வாகரை மண்ணில் புலிகளின் வரலாறு முக்கியம் வாய்ந்த பெருமைகளை எல்லாம் கொண்டிருந்தது. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியால் வாகரையில் 90 நடாத்தப்பட்ட வாகரை மாநாடு ஒரு வரலாற்றின் சாட்சியம். இந்த வாகரை மண்ணில் 22/6/1998 வாகரை சந்தியை தளமாக கொண்டு முகாம் அமைத்துக் கொண்டது. வாகரை முகாமின் பொறுப்பு அதிகாரியால் 2வது கட்டளை அதிகாரி கருணநாயக்கா என்ற சங்கிலி என்பவன் அங்கு அதிகாரியாக வந்தார். தனது சண்டை திறனாலோ அல்லது திறமையாலோ அவனுக்கு அதிகாரி பொறுப்பு கிடைக்கவில்லை. கிழக்கில் அவன் தமிழர்கள் மீது நடாத்திய படுகொலைக்கான கௌரவமாகவே பொறுப்பு அதிகாரிய தகமையை அவன் உயர்ந்தான். மட்டக்களப்பு மக்களின் உழைப்பில் விளைந்த பணம் பொருள் பொன் எல்லாவற்றையும் தனது அதிகாரத்தால் பறித்துக் கொண்டவன் கருணநாயக்கா. தமிழரின் உழைப்பில் பெறப்பட்ட பொன்னியெல்லாம் கொள்ளையடித்த கருணநாயக்காவுக்கு தமிழர்கள் வைத்த பெயர் சங்கிலி. சங்கிலி வருகிறான் என்று அறிந்தால் குழந்தைகள் முதல் சிறுவர் பேதமின்றி காலனை காணும் பீதியை உணர்வார்கள். அத்தனை கொடுமைக்காரணவன். அவன் ஆசைப்படுகிற பெண்கள் யாரையும் விட்டு வைத்ததில்லை. தனது ஆயுதத்தின் துணியோடு அவனால் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட பெண்களின் தொகையில் கணக்கில் எழுதப்படாதவை. 22/5/1987 அன்று மட்டக்களப்பு தோணிதாண்டமட பிரதேசத்தில் வயல்வேலி செய்யும் தொழிலாளிகள் தமது வாடிகளில் வேலையின் களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உழைப்பின் களைப்பில் உறங்கிய அந்த அப்பாவு உயிர்களுக்கு சங்கிலியும் அவனோடு 60 மேற்பட்ட சிங்கள படைகளும் இரவோடு இரவாக சுற்றி வளைத்திருந்தது தெரியாது. அந்த வாடிகளில் உறங்கிய பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் யாவரையும் வெட்டை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கிகளால் சுட்டுக் கொன்றவன். அதுபோல 2 கட்டகிழப் போர் ஆரம்பித்த 1990 வந்தாறுமூலை பல்கலைக்கழகத்திலிருந்து 158 தமிழ் மாணவர்களை கொன்றொழித்த கொலைகாரன். மாவடியோடையில் 36 பொதுமக்களை ஈவிரக்கமின்றி கொன்றதென்ற கொடியவன். கல்முனை ஒன்றாட்சி மடம் காயங்கனி பகுதியில் செய்த கொலைகளுக்கும் கொடுமைகளுக்கும் எண்ணிக்கையோ பதிவுகளோ இல்லாத சாட்சியமற்ற படுகொலைகளின் பிரதானியவன். வாகரை முகாமின் அதிகாரியாக வந்த சங்கிலி அங்குள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திலிருந்து பொதுமக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் பொறுப்பையும் தானே முன்னின்று செய்தார். மக்களோடு பழகி போராளிகள் பற்றிய தகவல்களை திரட்டி அவன் செய்த கொலைகளின் இரத்த சாட்சியங்கள் வாகரை மண்ணால் என்றுமே மறக்க முடியாதவை. எதிரியின் கையோங்கியும் காட்டிக் கொடுப்புகளும் எதிரிக்கு சாதகமாக இருந்தமையால் விடுதலை புலிகளால் அதிகம் அங்கு எதையும் செய்ய முடியாது போனது. ஆனால் சங்கிலியின் கொடுமையை தினமும் வாகரை மண் அனுபவித்துக் கொண்டிருந்தது. பெரும் தொல்லையாகவும் கொலைகளை செய்து கொண்டிருந்த சங்கிலியை வாகரையிலிருந்து அழித்தால் மட்டுமே நிம்மதி என்பதை அந்த மண்ணும் மக்களும் உணர்ந்த நேரம் அது. மட்டக்களப்பு அம்பாறை தளபதிகளில் ஒருவரான தளபதி ஜீவநகர்களுக்கு கரும்புலி தாக்குதல் ஒன்றை நடாத்த கட்டளை கிடைத்தது. சங்கிலியையும் அவனது அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தாக்குதலாகவே திட்டமிடப்பட்டது. இந்த தாக்குதலுக்கான ஆலோசனையை தளபதி நாகேஷ் அவர்களிடம் பெற்று இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக செயற்பட்ட தளபதி ரமணன் அவர்களின் ஆலோசனையோடு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வேவப்புலிகளால் சங்கிலியை தொடர்ந்து வேவுத்தரவுகள் சேகரிக்கப்பட்டது. வேவுத்தரவுகளின் அடிப்படையில் கரும்புலி தாக்குதல் நடத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. நான் நீ என கரும்புலிகள் காத்திருந்தார்கள். அவர்கள் போல 6 வருடங்கள் கரும்புலியாகும் கனவோடு ரட்நாதரனும் காத்திருந்தார். அவனுக்கான இலக்கை அடையும் நாளுக்காக அவன் காத்திருந்த நாட்களெல்லாம் அவனது லட்சியத்தின் உறுதியை உடமாக்கி அவனை ஒரு கரும்புலி நெருப்பாக வளர்த்தெடுத்தது. எண்ணக்கணக்கின்றி கிழக்கு மண்ணின் உயிர்களை கொன்று குவித்த சங்கிலியனுக்கு சாவை எனப்பும் நாளை நிர்ணயித்து காத்திருந்தான் கரும்புலி ரட்நாதரன். 2/8/1999 அன்று தனது இலக்கை அடையும் கனவோடு கதிரவழி மண்ணில் மக்களோடு கலந்தான். அவன் தங்கியிருந்த வீட்டாருக்கு அவன் ஒரு மருத்துவ போராளியாகவே அறிமுகமானான். மேற்படிப்பை மேற்கொள்ளும் போராளியாக அவன் அவர்கள் இணைத்தார்கள். கதிரவழி மண்ணில் அவன் உறவாகாதவர்களே இல்லாத அளவு அவன் சிறுவர்கள் பெரியோர்கள் வரை அன்பை பெற்றிருந்தான். அந்த ஊரின் விளையாட்டு வீரர்களோடு விளையாடி ஒவ்வொரு நுண்ணிய விடயங்களிலும் அவதானமாக தனது இலட்சியத்தை வீச்சாக்கிய நெருப்பு 9/8/1999 அன்று தனது தாக்குதல் இலக்கு நோக்கி பயணிக்க இருந்தார். கரும்புலிகளின் இறுதி நாள், இறுதி பிரியாவிடை, அவர்களது இறுதி ஆசைகள் என அவர்கள் சொல்லிவிட்டும் எழுதிவிட்டு போகும் கதைகள் 1000. ரட்நாதரனும் எழுதவும் சொல்லவும் நிறையவே வைத்திருந்தார். ஆனால் தனக்கான இலக்கை அடையும் கவனத்தில் அவன் ஒவ்வொரு கரும்புலிக்கான திடமும் திறனும் கொண்ட வீரனாகவே விரைந்தான். பொறுப்பாளர்கள் போராளிகள் சூழ அவர்களோடு அவன் இறுதி விடை பெறும் நாள் அவனுக்காக கோழிக்கரையும் இடியப்பம் தயாராக இருந்தது. அவன் 2 இடியப்பங்களை தனது தட்டில் வைத்து சாப்பிடத் தொடங்கினான். அருகில் இருந்த போராளி மேலும் 2 இடியப்பங்களை அவனது கோப்பையில் வைத்தான். இதையும் சாப்பிடு. இல்ல, இது போதும், கனக்க சாப்பிட்டா ஜக்கெட் கட்ட சிரமமாயிடும் என மறத்து 2 இடியப்பங்களை மட்டுமே சாப்பிட்டு முடித்து கையை கழுவினான். இந்த பிரியாவடை நடந்து 2 மாதங்களின் பின் ரட்நாதரன் தனது இலட்சியத்தில் வெற்றி பெற்று உறங்கினான். இந்த 2 மாதங்களும் அவன் உணவை உறக்கத்தை மறந்து செயலாற்றிக் கொண்டிருந்தான். ஒரு விடுதலை போராளி, ஒரு விடுதலை வீரன் எப்படி வாழ வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் அடையாளமாக வாழ்ந்தவன் ரட்நாதரன். தனது உணவில் கூட கவனமாக இருந்து உணவை கூட உறுத்தது தனது இலக்கிலும் இலட்சியத்திலும் உறுதியோடு இருந்த அந்த கணத்தை மறக்கவா முடியும்? அவனுக்கு மேலும் 2 இடியப்பங்களை கோப்பையில் வைத்த போராளியின் கண்களில் ஈரத்தையும் துயரத்தையும் தந்து போன அவரது நினைவுகளை என்றும் நினைத்து அவரது லட்சியத்தின் முன்னால் தோற்று போனதை நினைத்து பார்க்கிறான் அந்த போராளி. 9/8/1999 அன்று விடியற்காலை ரட்நாதரன் தயாராகினான். சங்கிலியும் அவனது படைகளும் அவனது தியாகத்தில் அழியும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது மணித்துளிகள். கதிரவழியிலிருந்து நடந்து சென்று வாகரை அடைந்தான் கரும்புலி ரட்நாதரன். வாகரையில் அவன் நடாத்திருந்த தாக்குதலின் இலக்கான முகாமிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் வீடொன்றில் வெடி அங்கியை அணிந்து காத்திருந்தான். காற்றோட்டம் நிறைந்த அந்த அறையில் அவன் காத்திருந்தான். மக்கள் நிவாரணம் பெறுவதற்காக வரத் தொடங்கினார்கள். வயிற்று பசியோடு அவன் அந்த குகையில் இலட்சிய பசியை வெல்லும் கனவோடு காத்திருந்தான். நா வறண்டது, தண்ணீர் குடிக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவனும் நா வறண்டு பசி உடலை வருத்திய போதும் உயிர் குடிக்கும் சங்கிலியின் கதை முடிக்க காத்திருந்தான். காலை 5:15-12:04 எதிரியின் பிரதேசத்துக்குள் ஒளிந்து கிடந்தான். முகாம் அதிகம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கம்பி வேலிகள், தடுப்புகள், மண்ணரங்கள் என எதிரி தனது எல்லையை கடுமையான பாதுகாப்பு வியூகத்தால் காத்து வைத்திருந்தார். முகாமுக்குள் செல்லும் பிரதான பாதையிலே வட்டக்கொட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் பிரதான அதிகாரிகள் சந்தித்துக் கூடும் இடமாக அது அமைந்திருந்தது. நிவாரணப் பொருட்கள் காலி வரும் ரொலியை பார்த்து தொடர்ந்து 4 பேருந்துகளிலும் 3 ராணுவ ட்ரக் வண்டிகளிலும் சிங்களப்படைகளின் பாதுகாப்பு கவச வாகனங்களோடு வந்து கொண்டிருந்தது. சிங்களப்படைகள் மிதிவண்டியில் வந்த சங்கிலி வட்டக்கொட்டிலில் போய் அமர்ந்தான். சங்கிலியின் நடமாட்டத்தை ரட்நாதரன் அவதானித்தபடி இருந்தான். இலக்கை நெருங்கும் கடைசி மணித்துளிகள் நெருங்கிக் கொண்டிருந்தது. சிங்கள படைகளின் நடமாட்டம் வளமை போலவே அதிகரித்திருந்தது. மக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுச் செல்வோரும் வரிசையில் நிற்போருமாக பொழுது தமது இயல்பான நாள் போல இயங்கிக் கொண்டிருந்தது. உடலில் வெடியங்கி பொருத்திய கரும்புலி ரட்நாதரன் எழுந்தான். ஒரு கையில் உரப்பையிலே அரிசியும் கூப்பன் அட்டையும் கொண்டு நடக்க தொடங்கினான். எது மரியாதவன் போல தானும் ஒரு பொதுமகன் போலவே சென்றான். அவனை வழி அனுப்பிய இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அவன் பசியை வெல்ல அரிசி சுமக்கும் மனிதன் போல மாறியிருந்தான். அழகான அந்த முகம், ஆழமான விடுதலையின் பாசம், விடியப்போகும் தேசத்தின் கிழக்கு விடிவெளியாக அவன் நடந்தான். தடைகள் எதுவுமின்றி சங்கிலியையும் அவனது கூட்டத்தையும் அழிக்கும் இலக்கின் தூரம் சில அடிகளில் கைகூடிவிடும் தூரத்தில் இருந்தது. கும்மாளம் அடித்துக் கொண்ட சிங்கள படைகளின் முன்னால் கரும்புலி ரட்நாதரன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒருவன் அவன் மீது சந்தேகம் கொண்டு இடைமறித்தான். எங்கே போகிறாய் என விசாரித்தான். அரிசி அளவு குறைவாக இருக்கிறது, கருணநாயக்க ஐயாவிடம் காட்டச் செல்ல போகிறேன் என அவனை தாண்டி நடக்க முனைந்தான். அவனில் சந்தேகம் கொண்ட அந்த சிங்கள படையால் அவனை கட்டிப்பிடித்தான். ரட்நாதரனோ புலிகளின் தாகம் தமிழத்தாகும் என உறக்கச் சொல்லி வடிவடித்தான். அத்தனை காலம் கிழக்கில் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வதைகள் செய்த கருணநாயக்காவும் அவனது சகாக்களும் அங்கே அடையாளங்கள் இன்றி அழிந்து போனார்கள். அழிவுகளையும் இழப்புகளையும் சிறுவயது முதலே பார்த்து வளர்ந்து அந்த தாக்கங்களோடு விடுதலை போராளியாகி களமாடிய வெங்கை மருத்துவ புலியாகி மருத்துவனாகி இறுதியில் கரும்புலியாகும் கனவோடு அலைந்து தன் கனவை நிறைவேற்றி வாகரை மண்ணுக்கு பெறும் தொல்லையாயிருந்த பகைவனையும் அவனது கூட்டத்தையும் அழித்து ரட்நாதரன் கரும்புலி மேஜர் ரட்நாதரனாக வாகரை காற்றோடு கரைந்து போனான். அன்பின் வடிவாய், ஆற்றலின் உருவாய், இலட்சிய போராளியாய் இறுதி வரை சுமந்த கனவை நினைவாக்கும் தோழர்களையும் தேச மக்களையும் நம்பி தனது கடமையை முடித்து காற்றான் மேஜர் ரட்நாதரனின் கனவுகள் என்றும் வாகரை மண்ணிலும் அந்த மண்ணின் உயிரிலும் கலந்தே இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அவனது கனவுகள் நிறைவாகும் நம்பிக்கையை ஆயிரக்கணக்கானவர்கள் இதயங்களில் விதைத்துவிட்டு உறங்கி போனான் ஆனந்தன் என்ற மட்டு மண்ணின் மைந்தன் கரும்புலி மேஜர் ரட்நாதரன். கரும்புலி மேஜர் ரட்நாதரனின் மாவீரமுகுடம் கேட்டோம்.